நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. நவம்பர் மாதம் 26 தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று கோரி யாழ்ப்பாணத்தில் தமிழ் மாணவர் ஒருவர் தற்கொலை செய்துள்ளது தொடர்பிலான செய்திகள், அது குறித்து சித்தார்த்தனின் கருத்துக்கள்.
பாடசாலையிலே கல்வி கற்றுக் கொண்டிருக்கிற இந்த இளைஞர் தன்னுடைய உயிரை கொடுத்திருப்பது என்பது இன்றைய காலகட்டத்திலே வைத்துக் கொள்ள முடியாது என்றால் நான் நம்புகின்றேன். சிறையில் இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் சிறை கைதிகள் கூட இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் கருதவில்லை.
அனைத்து தமிழ் கைதிகளையும் பிணையில் விடுவிக்க முடியாது என்று அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ கூறியுள்ளவை, தமிழகத்தில் மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தி பிரச்சாரம் செய்து வரும் கோவன் இன்று திமுக தலைவரை சந்தித்த பிறகு பிபிசியிடம் பேசியவை,
திமுகவுடைய பொருளாளர் மு க ஸ்டாலின் அளித்த பதில், நாங்கள் ஆட்சிக்கு வந்தாக்க மதுக்கடைகளை மூடுவோம், மது ஆலைகளையும் மூடுவோம். இதை எந்த அளவுக்கு அவங்க ஆட்சிக்கு வந்தால் கடைபிடிப்பாங்க என்பது அதை பொறுத்து. அதுக்கு எதிராக
இன்று காலமான பிரபல தமிழறிஞர் நொபுரு கராஷிமாவின் பங்களிப்பு குறித்த ஒரு பாவை, ஓட்டுநர் பணியில் பெண்கள் சிறப்பு பெட்டகம் ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
சிரியாவில் உள்ள இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகளுக்கு எதிராக பிரிட்டன் விமான தாக்குதல்களை துவங்குவது தொடர்பில் தன் தரப்பில் உள்ள வாதத்தை பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன் முன்வைத்துள்ளார்.
They've already taken the lives of British hostages and inspired the worst terrorist attack against British people since
ஐஎஸ்க்கு எதிரான போராட்டத்தில் பிரிட்டன் ஒதுங்கி இருந்து கொண்டு மற்றைய நாடுகள் போராட வேண்டுமென்று எதிர்பார்ப்பது தவறானது என நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் தெரிவித்தார். பாரிஸ் தாக்குதலுக்கு பின்னரும் பிரிட்டன் செயற்படவில்லை என்றால் தற்போது இல்லை என்றால் எப்போது என்று நட்பு நாடுகள் கேட்பார்கள் எனவும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே விமான தாக்குதல்கள் ஜிகாதிகளின் அச்சுறுத்தலை குறைக்குமா என்பது தெளிவில்லாமல் இருப்பதாக எதிர்க்கட்சியான தொழிற்கட்சியின் தலைவர் ஜெரமி கோபைன் தெரிவித்துள்ளார். இதற்கான நாடாளுமன்ற வாக்கெடுப்பு அடுத்த வாரம் நடைபெறலாம் என பிபிசியின் நாடாளுமன்ற செய்தியாளர் தெரிவித்துள்ளார்.
சிரியாவில் உள்ள இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளுக்கு எதிராக ஒரு பரந்த கூட்டணியை ஏற்படுத்திக் கொள்ளும் முயற்சியின் ஒரு பகுதியாக பிரெஞ்சு அதிபர் பிரான்சுவா லாந்த் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் பேச்சுக்கள் மேற்கொள்ள அங்கு செல்கிறார். ரஷ்ய விமானம் ஒன்றை எகிப்திய வான்பரப்பில் குண்டு தாக்குதலில் வீழ்த்தியதுடன் பாரிஸ் தாக்குதல்களுக்கும் உரிமை கோரியிருந்த ஐஎஸ் ரஷ்யா மற்றும் பிரான்ஸ் ஆகியவற்றிற்கு பொதுவான எதிரியாகியுள்ளது. சிரியாவில் ஒருங்கிணைந்த வான் தாக்குதல்களை மேற்கொள்வது பற்றி பேச்சுக்கள் இடம்பெற்றன. ஆனாலும் எந்த ஆயுதக் குழுக்கள் மீது துல்லியமாக தாக்குதல் மேற்கொள்வது மற்றும் அதிபர் பசார் அல் அசாத்தின் எதிர்காலம் குறித்தும் வேறுபாடுகளும் நிலவுகின்றன.
சிரியாவில் உள்ள தனது விமானப்படை தளத்திற்கு ரஷ்யா மேம்பட்ட விமான பாதுகாப்பு ஏவுகணையை அனுப்பி வைத்துள்ளதாக ரஷ்ய ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் போர் விமானம் ஒன்று நேற்று செவ்வாய்க்கிழமை துருக்கியினால் சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவத்தை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமது போர் விமானங்களுக்கு எந்த பகுதியிலிருந்து இலக்கு வைக்கப்பட்டாலும் இந்த ஏவுகணை அழித்துவிடுமென ரஷ்யா தெரிவித்துள்ளது. துருக்கிய எல்லையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிரியாவின் கடற்கரை மாகாணமான லடாக்கியில் உள்ள தளத்தில் இந்த விமான எதிர்ப்பு ஏவுகணை நிலைநிறுத்தப்படவுள்ளது.
உள்நாட்டு வர்த்தகத்தில் காண்டாமிருக கொம்பிற்கு தென்னாப்பிரிக்க அரசாங்கம் விதித்திருந்த தடையை அந்த நாட்டு உச்சநீதிமன்றம் நீக்கியுள்ளது. இந்த வர்த்தகம் மீது 2009 தடை விதிக்கும் முன்னர் அரசாங்கம் ஒழுங்கான முறையில் பொதுமக்களுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கவில்லை என பிரிடோரியாவில் உள்ள அந்த நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது மீள உருவாகக்கூடிய வளம் என தெரிவித்த நாட்டில் மிகப்பெரிய அளவில் காண்டாமிருகங்களை வளர்ப்பவர்கள் 2 பேர் இந்த தடையை நீக்குமாறு விண்ணப்பித்திருந்தனர். நீதிமன்றின் தீர்ப்பானது இந்த இனங்களின் படுகொலையை தீவிரப்படுத்தலாம் என சில ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த வருடம் தென்னாப்பிரிக்காவில் 1200 காண்டாமிருகங்கள் கொல்லப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
வங்கதேச தலைநகர் டாக்காவில் கடந்த மாதம் ஷியா பிரிவினர் நடத்திய ஒரு ஊர்வலத்தில் கைக்குண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் இருப்பவர் என்று சந்தேகிக்கப்படும் ஒருவரை தாம் கொலை செய்துள்ளதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இவரை கைது செய்யும் போது ஏற்பட்ட பரஸ்பர துப்பாக்கி பிரயோகத்தில் அவர் கொல்லப்பட்டார் என காவல்துறையினர் மேலும் கூறியுள்ளனர். கைக்குண்டு தாக்குதல் தொடர்பில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள இவரது சகாக்கள் 5 பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். 2 பேர் கொல்லப்பட்ட இந்த தாக்குதலுக்கு தாங்களே பொறுப்பு என இஸ்லாமிய அரசு என்று தம்மை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகள் பொறுப்பேற்றுள்ள போதிலும் இந்த தாக்குதல் உள்ளூர் தீவிரவாத குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
நிஜேரில் உள்ள கிராமம் ஒன்றின் மீது போக்கோ ஹராம் தீவிரவாதிகள் என சந்தேகப்படுபவர்களால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் ஒன்றில் குறைந்தது 16 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். அரசாங்கம் அவசரகால சட்டத்தை பிரகடனப்படுத்தியுள்ள டிஃபா பகுதியில் நேற்றிரவு இந்த தாக்குதல் இடம்பெற்றது. பல நாடுகளுடன் தமது எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நிஜரில் போகோஹராமை அழிப்பதற்கு கூட்டுப்படையினர் முயற்சித்து வருகின்றனர்.
செய்தி அரங்கத்தில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையில் உள்ள அரசியல் கைதிகள் அனைவரையும் விடுவிக்க வேண்டும் என்று கோரி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று கூறப்படுவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கை சிறைச்சாலைகளில் விடுதலையின்றி தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என கோரி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பாடசாலை மாணவன் ஒருவர் ரயில் முன் பாய்ந்து தன்னை மாய்த்து கொண்டிருக்கின்றார். யாழ்ப்பாணம் கொக்குவில் இந்து கல்லூரியைச் சேர்ந்த ராஜேஸ்வரன் செந்தூரன் என்ற மாணவனே இவ்வாறு தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. இறப்பதற்கு முன்னதாக தனது கோரிக்கையை தனது கைப்பட எழுதி வைத்துவிட்டு ரயில் முன் பாய்ந்து இந்த மாணவன் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவை விழித்து எழுதப்பட்டுள்ள அந்த கடிதத்தில் நல்லாட்சி அரசாங்கம் அனைத்து தமிழ் அரசியல் கைதிகளையும் புனர்வாழ்வளித்து உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். ஒரு தமிழ் அரசியல் கைதியேனும் சிறைகளில் இருக்க முடியாது. இந்த அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டியதன் அவசியம் எனக்கு புரிந்தும் கூட இந்த நல்லாட்சி அரசாங்கத்திற்கு இன்னமும் புரியவில்லையே என்பது எனக்கு மிகவும் வருத்தம் அளிக்கிறது என அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் நடைபெற்றதை அடுத்து யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் கருப்பு கொடிகளை பறக்கவிட்டதுடன் பல்கலைக்கழக பிரதேசத்தில் ஊர்வலம் ஒன்றையும் நடத்தியிருக்கின்றார்கள். இந்த சம்பவம் குறித்து பிபிசியிடம் கருத்து வெளியிட்ட காவல்துறை பேச்சாளர் ருவான் குணசேகர் அவர்கள் இன்று காலை காங்கேசன் துறையிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற ரயில் வண்டியின் முன்னால் பாய்ந்தே இந்த மாணவன் உயிரிழந்துள்ளார் என உறுதிப்படுத்தினார். இந்த மாணவன் ஏன் தற்கொலை செய்து கொண்டார் என்பது இன்னும் தெளிவாகவில்லை. இது பற்றி கோப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள். ஆனாலும் இந்த மாணவன் கடிதம் எதனையும் எழுதியிருந்தாரா என்பது இன்னும் தெரிய வரவில்லை. சம்பவம் நடைபெற்ற இடத்திலிருந்து இந்த மாணவனுடைய அப்பியாச புத்தகம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அது இப்போது போலீசார் வசம் இருக்கின்றது. அதில் எழுதப்பட்டுள்ள விடயம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்றார் காவல்துறை பேச்சாளர் ருவான் குணசேகர் அவர்கள். இதேவேளை இந்த சம்பவத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு எப்படி நோக்குகின்றது என கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
பாடசாலையிலே கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த இளைஞர் தன்னுடைய உயிரை கொடுத்திருப்பது என்பது இன்றைய காலகட்டத்திலே பேட்டுக் கொள்ள முடியாது என்றால் நான் நம்புகின்றேன். சிறையிலே இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் சிறை கைதிகள் கூட இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் கருதவில்லை. இன்று எவ்வளவோ அழிவுகளை எல்லாம் பார்த்து நாங்கள் மீண்டும் இந்த இனம் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்று நாங்கள் கருதுகின்ற இந்த வேளையிலே ஒரு உயிரை தன்னும் அநியாயமாக நாங்கள் கொடுப்பது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நான் வலியுறுத்தி கூறுகின்றேன். இப்படியான செயல்கள் தொடர்ந்து சென்றுவிடக் கூடாது என்பதுதான் இன்று எங்களுடைய கவலையாக இருக்கின்றது.
இப்ப பாத்தீங்கன்னா தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிறையில் இருக்கின்ற தமிழ் கைதிகளுடைய விடுதலைக்கு அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அரசாங்கமும் கூட அதற்கு உடன்பாடு தெரிவித்து அதில் நடவடிக்கைகள் எடுத்துக் கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலைமையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த விடயம் குறித்து இப்போது நாங்கள் அதாவது ஒரு ஊடகத்திலிருந்து கேள்விகளுக்கு வரைக்கும் ஏன் அது தொடர்பான ஒரு கருத்து ஒன்றை உடனடியாக வெளியிடாமல் இருந்தது?
இது ஒரு மிக பாரதூரமான விஷயம். இதை சரியான முறையிலே ஆராய்ந்து பார்க்காமல் நாங்கள் அதற்கு பதில் கூறுவது என்பது ஒரு நல்ல விஷயம் அல்ல. ஆகவே நீங்கள் இன்று நினைக்கின்ற சென்று ஆராய்ந்த பின்புதான் இந்த கேள்வியை கேட்டிருக்கின்றீர்கள். ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு அறிக்கையை கொடுக்கும் கட்டாயமாக
என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இதனிடையே இலங்கையில் அரசியல் கைதிகளை கட்சிகள் கோருகின்றபடி சிறையில் உள்ளவர்களை பிணையில் விடுவிக்க முடியாது என்று அரசு திட்டவட்டமாக இன்று அறிவித்துவிட்டது. கூடுதல் தகவல்களுடன் நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கை சிறைகளில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளில் 20 பேர் மட்டுமே விடுதலை செய்யப்பட இருப்பதாகவும் ஏனையோர் நீதிமன்ற வழக்கை சந்தித்தே ஆக வேண்டுமென்றும் அரசாங்கம் உறுதிபட அறிவித்துள்ளது. இன்று கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்துள்ள நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச குறித்த 20 பேரும் சிறை தண்டனையும் புனர்வாழ்வும் வழங்கப்பட்டு விடுதலை செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கின்றார்.
கஷ்டவாதி பணத்தை சக கருவான் வசேன் சா வரதி கருவான் வசேன் இந்த சங்கியாவை மேயாக்காரியாய்
பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சந்தேக நபர்கள் மற்றும் தண்டனை கைதிகள் என 204 பேர் உள்ளனர். இவர்களில் 56 பேர் தண்டனை கைதிகள். பாரிய குற்றச்சாட்டுகளின் பேரில் 124 பேருக்கு எதிராக நீதிமன்றங்களில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு தற்போது விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது. இதனைத் தவிர 24 பேர் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார்கள். இவர்கள் விசாரணையின்றி உள்ளனர். இந்த 204 கைதிகளில் இம்மாதம் இரு தடவைகள் 39 பேர் கடுமையான நிபந்தனைகளுடன் நீதிமன்ற பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களில் சிலர் பிணை நிபந்தனைகள் காரணமாக தொடர்ந்தும் சிறைகளிலே உள்ளனர். இதனைத் தவிர புனர்வாழ்வும் சிறை தண்டனையும் வழங்கி விடுதலை செய்ய மேலும் 20 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். இவர்கள் பாரிய குற்றச்சாட்டுகளுடன் தொடர்பு பட்டவர்கள் அல்ல. பாரிய குற்றச்சாட்டுகளுடன் தொடர்பு உடையவர்கள் இந்த விடுதலைக்குள் உள்வாங்கப்பட மாட்டார்கள் என்றார் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச. இவர்களின் விடுதலை நாட்டின் தேசிய நலனுக்கு எந்த வகையிலும் பாதிப்பாக அமைய மாட்டாது என்றும் அவர் குறிப்பிட்டார். நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ள இந்த கருத்து தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கருத்தை பெற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரை தொடர்பு கொண்ட போதிலும் அவர்களின் தொடர்புகள் கிடைக்கவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
நமது கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார். செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
அடுத்து பன்னாட்டுச் செய்திகள். போப் பிரான்சிஸ் ஆப்பிரிக்காவுக்கான தனது முதல் பயணத்தை மேற்கொண்டுள்ளார். 3 நாடுகளில் 5 நாட்கள் பயணமாக அவர் அங்கு சென்றுள்ளார். அவரது ஆப்பிரிக்க பயணம் குறித்த பிபிசியின் செய்திக்குறிப்பு தமிழில் சார்ல்ஸ் பீட்டர்.
ஆப்பிரிக்காவுக்கான தனது முதல் நாள் பயணத்தை முன்னெடுத்துள்ள கத்தோலிக்க திருத்தந்தையான போப் பிரான்சிஸ் தனது பயணத்தின் முதல் நாள் பகுதியாக கென்யாவுக்கு சென்றுள்ளார். அவரது வருகையை எதிர்பார்த்து கடும் மழையையும் பொருட்படுத்தாமல் லட்சக்கணக்கான மக்கள் நைரோபி பல்கலைக்கழக வளாகத்தில் அதிகாலை முதல் காத்திருந்தனர். கென்யா பல்கலைக்கழக வளாகத்தில் பலத்த பாதுகாப்புடன் அரசியல் தலைவர்கள், மத தலைவர்கள் உட்பட லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் உரையாற்றிய போப் பிரான்சிஸ் ஆப்பிரிக்காவில் சமாதானம் மற்றும் நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தினார்.
Penso qui all'importanza della nostra comune convinzione secondo la quale il Dio che non cerchiamo di servire.
சமாதானத்தின் தேவன் பொதுவாக நல்லதையே விரும்புகிறார் என்பதை நான் இங்கு வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். அவரது புனித பெயர் பகைமை மற்றும் வன்மைக்கு பயன்படுத்தப்படக்கூடாது. இளையவர்கள் மனதில் தீவிரவாத போக்கு விதைக்கப்படக்கூடாது. நல்லிணக்கம், சமாதானம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பில் அனைவரும் கவனம் செலுத்த வேண்டும்
என்று கூறிய போப் பிரான்சிஸ் அனைத்து மதத்தவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் அங்கு வலியுறுத்தினார்.
In nome della religione per seminare discordia, per seminare paura.
நாம் அனைவரும் ஒரு மதத்தவராக இங்கு கென்யாவில் கூடியுள்ளோம். முஸ்லிம், கத்தோலிக்கர், இந்து என்ற வேறுபாடு இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் ஒத்துழைப்பாக செயல்பட வேண்டும். நாம் பின்னோக்கி சென்று அரசியல்வாதிகள் எம்மை வழிநடத்தும் சூழலை ஏற்படுத்தக்கூடாது. நாமே அரசியல்வாதிகளை வழிநடத்த வேண்டும். ஏனெனில் நாங்கள் இறைவனது வார்த்தைகளால் வழிநடத்தப்படுபவர்கள்
என்றார் போப் பிரான்சிஸ். ஆப்பிரிக்க நாடுகளில் பயங்கரவாதிகளின் நடவடிக்கைகள் அதிகரித்துள்ள நிலையில் போப் பிரான்சிஸின் வருகையை முன்னிட்டு அங்கு பாதுகாப்பு முன்னொருபோதும் இல்லாத வகையில் பலப்படுத்தப்பட்டிருந்தது. கென்யா கரிசா பல்கலைக்கழகம் மீதான தாக்குதல் உட்பட பல தாக்குதல்களை இஸ்லாமியவாத தீவிரவாதிகள் சமீப காலமாக கென்யாவில் நடத்தியுள்ளனர். இதுபோன்றதொரு பின்னணியில் போப் பிரான்சிஸ் கென்யா உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். தனது கென்ய விஜயத்தின் பின்னர் உகாண்டா மற்றும் கிறிஸ்தவ முஸ்லிம் மோதல்கள் நிலவி வரும் மத்திய ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் போப் பிரான்சிஸ் விஜயம் செய்யவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
பிபிசியின் செய்திக்குறிப்பை வழங்கியவர் சார்ல்ஸ் பீட்டர். ஆப்பிரிக்காவில் சிறார் திருமணம் ஒரு பெரும் பிரச்சினையாகவே உள்ளது என்று யுனிசெஃப் அமைப்பு கவலை வெளியிட்டுள்ளது. கடந்த 25 ஆண்டுகளில் அது குறைத்து வந்தாலும் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் எனும் கோரிக்கைகள் இப்பொழுது வலுத்து வருகின்றன. இதை விவாதிப்பதற்காக ஜாம்பிய தலைநகர் லுசாக்காவில் பன்னாட்டு தலைவர்கள் கூடியுள்ளார்கள். பிபிசியின் மேலதிக தகவல்களுடன் பிரதீபன் புனிதசீலன்.
ஆப்பிரிக்காவில் சிறார் திருமண வழக்கத்தை முடிவிற்கு கொண்டு வரும் வழிகளை பற்றி ஜாம்பிய தலைநகர் லுசாகாவில் நடக்கும் 2 மாநாட்டில் ஆப்பிரிக்க ஒன்றியம் ஆராய்கிறது. திருமணத்திற்கான சட்டபூர்வ குறைந்தபட்ச வயதாக 18 நிர்ணயிக்க ஆப்பிரிக்க ஒன்றியம் விரும்புகிறது. ஆப்பிரிக்காவில் 1/3 பெண்ணுக்கு 18 எட்டுவதற்கு முன்பதாகவே திருமணம் செய்து வைக்கப்படுவதாக ஐநாவின் குழந்தைகள் நல நிதியமான யுனிசெப் மதிப்பிடுகிறது. கடந்த 25 ஆண்டுகளில் அங்கு பெண் சிறார்கள் மிக இள வயதில் திருமணம் செய்து கொடுக்கப்படும் சதவீதம் தொடர்ச்சியாக குறைந்து வந்தாலும் இன்னும் 1/3 பங்கு திருமணம் சிறார் திருமணங்களாக உள்ளன என்று யுனிசெப் அமைப்பின் அறிக்கை ஒன்று கூறுகிறது. சிறார் திருமணம் பல்வகைகளில் அந்த பெண்களை பாதிக்கிறது எனவும் யுனிசெப் எச்சரித்துள்ளது.
சிறு வயதிலேயே கட்டாயமாக திருமணம் செய்து வைக்கப்பட்ட சி சி என்ற பெண் தனது அனுபவங்களை பிபிசியுடன் பகிர்ந்து கொண்டார். ஜாம்பியாவின் கோமா மாவட்டத்தில் உள்ள சி சி என்பவர் தான் 15 வயதாக இருக்கும் போதே தன்னை விட 20 வயது மூத்த ஒருவருக்கு தனது அப்பா தன்னை விற்றதாக
தெரிவித்தார்.
அவர் என்னை உடல் ரீதியாக, உள ரீதியாக, பாலியல் ரீதியான துஷ்பிரயோகங்களுக்கு உட்படுத்தினார். அவரது கைகளில் சிக்கிக் கொண்ட எனது வாழ்க்கை பரிதாபகரமாக இருந்தது. எனக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் அவ்வாறான வாழ்க்கை ஒன்றை வாழ்ந்தேன். ஆண்களுக்கு பணிந்து போக வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டுள்ள ஜாம்பிய கலாச்சாரத்தினாலோ என்னவோ நானும் அவ்வாறு வாழ வேண்டி ஏற்பட்டது
என்றார் சீ சீ என்ற அந்த பெண். ஒரு பெண்ணின் எதிர்கால நலனுக்கு கல்வியை காட்டிலும் திருமணம் செய்து வைப்பதே மேலானது என ஆப்பிரிக்காவின் ஏராளமான ஏழை குடும்பங்கள் கருதுகின்றன. காத்திரமான நடவடிக்கை எடுக்காமல் போனால் ஆப்பிரிக்காவில் திருமணம் செய்து வைக்கப்படும் சிறுமிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என அது எச்சரித்துள்ளது. இளம் ஆப்பிரிக்க பெண்கள் அதிகாரமுடையவர்களாக இருக்க வேண்டுமென தெரிவித்துள்ள ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியத்தின் சிறுவர் பாதுகாப்பு தலைமை அதிகாரி கோர்னலியன்ஸ் வில்லியம்ஸ், இது அவர்களின் தெரிவு செய்யும் விருப்பு மற்றும் அவர்களது சுகாதாரம் பற்றிய விடயமாகும் என்றார்.
திருமணம் செய்து கொள்வது மட்டுமல்லாமல் பெண்ணொருவர் தனது விருப்பத்திற்கு ஏற்றது போல தெரிவு செய்யக்கூடிய உரிமை இருக்க வேண்டும் என்றே நாங்கள் கருதுகின்றோம். தாம் யாரை திருமணம் செய்கிறோம், எப்போது திருமணம் செய்கிறோம் என்பது பற்றிய தெரிவுகளை ஆப்பிரிக்க பெண்கள் எடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும்
என்றார் யூனிசெஃப் அமைப்பின் தலைமை அதிகாரி.
பிபிசியின் செய்திக்குறிப்பை வழங்கியவர் பிரதீபன் புனிதசீலன். அடுத்ததாக தமிழக செய்தி ஒன்று. தமிழகத்தில் ஏற்பட்ட வெள்ள சேதத்தை மதிப்பிட மத்திய குழுவினர் இன்று சென்னை வந்திருந்தார்கள். இதுகுறித்து சென்னையிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கும் வெள்ள பாதிப்புகள் குறித்தான ஆய்வறிக்கை ஒருவார காலத்தில் தயாராகும் என மத்திய குழு தெரிவித்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் TVSN பிரசாத் தலைமையிலான அக்குழுவில் மத்திய விவசாயத்துறை, நிதித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, சாலை மற்றும் போக்குவரத்து துறை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறை சார்ந்த அமைச்சகத்தின் பிரதிநிதிகளும் இடம்பெற்றுள்ளனர். இன்று காலையில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்தித்து பேசினர். அப்போது அவர்களிடம் பேசிய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா, நவம்பர் மாதத்தில் பெய்த கனமழை கடந்த 100 கால வரலாற்றிலேயே 2வது அதிக அளவாக இந்த ஆண்டில் சென்னையில் மழை பெய்திருப்பதாகவும், 400,000 பேர் தற்காலிக முகாம்களுக்கு மாற்றப்பட்டதாகவும் தெரிவித்தார். மத்திய குழுவினர் நிலைமையை ஆழமாக ஆராய்ந்து உடனடியாக உள்துறை அமைச்சகத்திற்கு அறிக்கையை அளிக்க வேண்டும் என்றும் ஜெயலலிதா கேட்டுக்கொண்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. ஏற்கனவே தமிழகத்திற்கு முதல் கட்ட வெள்ள பாதிப்பு நிதி உதவியாக 939 கோடியை மத்திய அரசு கடந்த 23 தேதியன்று வழங்கியுள்ளது. தொடர்ந்தும் கூட நாளை வெள்ளிக்கிழமை முதல் 3 சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது.
சென்னையிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். தமிழ்நாட்டில் மதுபானங்களை விற்பனை செய்யும் டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராகவும் அதை நடத்தி வரும் அரசுக்கு எதிராகவும் பாடல்களை பாடியதற்காக சில நாட்களுக்கு முன்பு தேச துரோக குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட இடதுசாரி பாடகர் கோவன் இன்று திமுக தலைவர் கருணாநிதி, தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் ஆகியவரை சந்தித்திருக்கின்றார். இந்த சந்திப்பு குறித்தும் திமுக தலைவரை சந்தித்ததை தொடர்ந்து எழுந்திருக்கும் விமர்சனங்கள் குறித்தும் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரிடம் பேசினார் கோவன்.
மூடு டாஸ்மாக்கை என்ற கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் பாடல் பாடினோம். அந்த பாடல் மீது அரசு தேச துரோக வழக்கு தொடுத்தது. அது கருத்துரிமைக்கு எதிரான ஒரு நடவடிக்கை என்கிற வகையில் பல்வேறு அரசியல் கட்சிகள், இயக்கங்கள், தனிநபர்கள், சமூக அக்கறை உள்ள அனைவரும் கண்டித்தார்கள். அப்படி கண்டித்தவர்களையெல்லாம் சந்தித்து நன்றி கூற வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கம். அந்த அடிப்படையில் தான் வைகோ, திருமா, தோழர் ராமகிருஷ்ணன், முத்தரசன் அனைவரையும் பார்த்து வந்தோம். அந்த வரிசையில் திமுக தலைவரையும் பொருளாளரையும் பார்த்துருக்கிறோம். EVKS இளங்கோவனையும் பார்த்து வந்திருக்கின்றோம். அடுத்தது விஜயகாந்த், யாரெல்லாம் கண்டனம் தெரிவித்தார்களோ அவர்களெல்லாம் பார்ப்பது என்பது திட்டம். தேர்தல் அரசியலில் ஈடுபடக்கூடிய கட்சிகளை நாங்கள் விமர்சிப்பதும் அவர்களோடு கூட்டமைத்து கொள்ள தவிர்ப்பதும் வேற ஒரு கண்ணோட்டத்தில். இது டாஸ்மாக்கை மூட வேண்டும், மது ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கைக்காக அந்த கோரிக்கையை முன்வைத்து அதற்கு இணக்கமாக வருகின்ற அனைவரையும் வரவேற்பது, இணைந்து செயல்படுவது
என்கிற கோரிக்கை நோக்கம்தான்.
இப்போது நீங்கள் திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்த போதோ அல்லது இளங்கோவனை சந்தித்த போதோ அவர்கள் மது ஒழிப்பு குறித்து ஏதாவது வாக்குறுதிகளை உங்கள்கிட்ட கொடுத்தாங்களா?
ஏற்கனவே ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை நண்பர்கள் கேட்ட கேள்விக்கு திமுகவுடைய பொருளாளர் மு க ஸ்டாலின் அளித்த பதில், நாங்கள் ஆட்சிக்கு வந்தாக்க மதுக்கடைகளை மூடுவோம், மது ஆலைகளையும் மூடுவோம் என்று தெரிவித்ததன் அடிப்படையில் இதை எந்த அளவுக்கு அவங்க ஆட்சிக்கு வந்தால் கடைபிடிப்பாங்க என்பது அதை பொறுத்து, அதுக்கு எதிராக இதே வகையில் அம்பரப்படுத்துவதும் எதிர்த்து போரிடுவதும் என்பது எப்பொழுதும் எங்களுடைய கடமையாக இருக்கும். இப்பொழுது அவர்கள் மூடுவதாக அறிவித்திருக்கிறார்கள் என்கிற வகையில் இந்த நோக்கத்தில் அவர்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்கிறோம்.
இப்போது இன்னொரு விமர்சனம் சமூக வலைத்தளங்களில் கேட்கப்படுகிறது. அதாவது மதுக்கடைகள் என்பது நீண்ட காலமாகவே இருக்கிறது, நீண்ட காலமாகவே அரசால் நடத்தப்பட்டு வருகிறது. தற்போது நீங்கள் அதிமுக ஆட்சியை குறிவைத்து இந்த இயக்கத்தை நடத்துகிறீர்களோ என்பது போன்ற ஒரு விமர்சனங்கள் சமூக வலைத்தளங்களில் வைக்கப்படுகின்றன. உங்களுடைய பதில் என்ன?
மக்கள் அதிகாரம் என்கிற அமைப்பு நடப்பு ஆட்சிக்கு எதிராக டாஸ்மாகை மூட வேண்டும் என்று இயக்கத்தை அறிவித்து நடத்தி கொண்டிருக்கிறது. மக்கள் கலை இலக்கிய கழகம் ஒரு பண்பாட்டு அமைப்பு என்கிற வகையில் எந்த ஆட்சி மாறினாலும் மது கூடாது என்கிற வகையில் அதற்கு எதிராக பாடுகிறது. இது போன்ற அமைப்புகளுடன் இணைத்து கொண்டு போராடுது. அவ்வளோதான், நாங்கள் எப்பொழுதுமே ஒரு பண்பாட்டு அமைப்புங்கிற வகையில் மதுவுக்கு எதிராக பாடி வந்திருக்கிறோம், போராடி வந்திருக்கோம், சென்ற ஆட்சி காலத்தில் செஞ்சுருக்கிறோம்.
கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நீங்கள் கைது செய்யப்பட்ட போது சொல்லப்பட்ட விஷயம், நீங்கள் பாடிய பாடலில் ஒரு தனிநபர் விமர்சனங்கள் அளவுக்கு அதிகமாக இருந்தன என்று சொல்லப்பட்டது. அதற்கு உங்களுடைய பதில் என்ன?
எப்பொழுதுமே எங்களுடைய பாடல் மீது தான் ஆய்வு நடத்துகிறாங்க எல்லாரும். ஆனால் அரசு மதுக்கடை திறந்ததன் மூலமாக ஏற்பட்ட சமூக பாதிப்பு, அவலம், துயரம், பெண்கள் தங்களுடைய கணவனை இழந்திருப்பது, இளம் தலைமுறைகள் சீரழிந்து, இன்னைக்கு ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு பள்ளியில், திருச்செங்கோடு பள்ளியில் பெண் பிள்ளைகள் ஒரு விழாவில் குடித்து விட்டதா சொல்லி அவன் பிள்ளைகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி சமூக விளைவு இருக்கலையா, இந்த விளைவு வந்து ஒரு பெரும் குற்றம். இந்த குற்றத்தை தான் நாங்கள் பாடல் வழியாக தெரிவித்திருக்கிறோம். இது குறித்து பதில் சொல்லாமல் பாட்டில் அது குறை இது குறை ஒருமை என்று பேசுவதற்கு உரிமையில் நினைக்கிறேன். சொல்ல போனாக்கா குற்றம் இழைத்த அவர்கள் தான் இதற்கு பதில் சொல்லணும் என்பதுதான் எப்பொழுதும் என்னுடைய கருத்து.
இடதுசாரி பிரச்சாரக பாடகர் கோவன். பிரபல ஜப்பானிய தமிழ் அறிஞரும் உலக தமிழ் ஆராய்ச்சி அமைப்பின் முன்னாள் தலைவருமான நொபுரு கராஷிமா இன்று காலமானார். அவரது வாழ்க்கை மற்றும் தமிழ் ஆராய்ச்சிக்கு அவரது பங்களிப்பு குறித்து சிக்காகோ பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை பேராசிரியர் டாக்டர் இ அண்ணாமலை அவர்கள் தரும் குறிப்பு.
நொபுரு கராஷிமா ஒரு வரலாற்று அறிஞர். தமிழக வரலாற்றை வித்தியாசமான கோணத்தில் பார்த்து எழுதிய அறிஞர். சமூகம் எப்படி இயங்கியது, எப்படி மாறியது என்பது தெரியாமல் அரசியல் வரலாற்றை, ஆட்சி வரலாற்றை புரிந்து கொள்ள முடியாது என்னும் கொள்கையில் ஆழமான நம்பிக்கை கொண்டவர். தமிழகத்தின் மன்னர் ஆட்சிகளை பேரரசுகளின் ஆட்சிகளாக பார்த்து வரலாறு எழுதிய பழைய தலைமுறை வரலாற்று ஆய்வாளர்களிடமிருந்து வேறுபட்டு தமிழக வரலாற்றை பார்த்தவர். இன்றைய தமிழ் தேசியத்துக்கு உரம்போடும் செய்தி சுரங்கமாக அவர் தமிழக வரலாற்றை பார்க்கவில்லை. அன்றைய தமிழ் சமூகத்தின் வாழ்முறையை அறிந்து கொள்ளும் செய்தி சுரங்கமாகவே அவர் கல்வெட்டுகளை பார்த்தார். அரசுகளின் போர் வெற்றிகளை பறைசாற்றும் சாதனமாக மட்டும் பார்க்கவில்லை. கல்வெட்டுகளிலிருந்து வெற்றிகள் பற்றி நாம் கேட்கும் உரத்த குரலை மட்டுமல்லாமல் அவற்றிலிருந்து வரும் முனகல்களையும் கேட்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த முனகல்களில்தான் சாதாரண மக்களின் குரலை கேட்கலாம். அதே நேரத்தில் தமிழகத்தின் வணிக உறவுகள், கலாச்சார உறவுகள் தூரத்து நாடுகளிலும் நிலை பெற்றிருந்ததையும் உலகத்துக்கு எடுத்துச் சொன்னவர். சீனாவில் தமிழ் கல்வெட்டு இருப்பதை கண்டு சொன்னவர் கரஷிமா. இவருடைய ஆராய்ச்சியின் தரவுகள் பெரும்பாலும் கல்வெட்டுகளிலிருந்து வருபவை. தொடர்ந்து கல்வெட்டுகளில் மற்ற ஆய்வாளர்களும் இளம் தலைமுறை ஆய்வாளர்களும் ஈடுபட பல தரவுகளை தொகுத்து வெளியிட்டிருக்கிறார் இவர். இவற்றை பயன்படுத்தாமல் செய்யும் எந்த தமிழக வரலாற்று ஆராய்ச்சியும் மேலோட்டமானதாகவே இருக்கும். கரேஷிமா தமிழ் கலாச்சாரத்தின் மீதும் மக்களின் மீதும் காதல் கொண்டவர். கரேஷிமா உலக புகழ் பெற்ற டோக்கியோ பல்கலைக்கழகத்தில் வரலாற்று துறையில் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அந்த துறையில் தென்னிந்திய வரலாற்றை படிக்க இடம் தேடித் தந்தவர். இந்த ஆராய்ச்சிக்கு பல மாணவர்களை உருவாக்கியவர். ஐரோப்பா அமெரிக்காவில் உள்ள பல்கலைக்கழகங்களில் தென்னிந்திய ஆய்வாளர்கள் பலர் உண்டு. அவர்களின் செல்வாக்கு இந்தியாவில் உள்ள வரலாற்று அறிஞர்களிடம் அதிகம். அந்த வெளிநாட்டு அறிஞர்களின் ஆராய்ச்சி போக்கில் கரிஷ்மாவின் அணுகுமுறையின் தாக்கத்தை காணலாம். இந்த தாக்கம் தமிழ்நாட்டு வரலாற்று அறிஞர்களிடமும் ஏற்பட வேண்டும். கரேஷிமா உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக இருந்தபோது நான் அதன் செயலாளராக இருந்தேன். தஞ்சை மாநாட்டை வெற்றிகரமாக நடத்திய பிறகு அடுத்த மாநாட்டை நடத்த காலம் தாழ்த்தியதற்கு அவரிடம் வலுவான காரணங்கள் இருந்தது எனக்கு தெரியும். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் எதிர்காலம் பற்றி சில சிந்தனைகள் அவரிடம் இருந்தன. தமிழ் ஆய்வை இக்கால தமிழ் அரசியலிலிருந்து பிரிப்பது அவற்றில் ஒன்று. அதுவே அவருடைய வாழ்க்கை செய்தியாக நாம் கொள்ளலாம். அவருடைய மனைவி தக்காக்கோவோடும் மூன்று மகன்களோடும் துயரத்தை பகிர்ந்து கொள்கிறோம்.
சிகாகோ பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை பேராசிரியர் டாக்டர் அண்ணாமலை. நிகழ்ச்சியில் நிறைவாக, ஆண்கள் ஆதிக்கம் செலுத்தும் பணிகள் என்று கருதப்படும் பணிகளில் ஒன்றான ஓட்டுநர் பணியில் பெண்கள் பணியாற்றும் பொழுது அவர்கள் சந்திக்கும் நடைமுறை சிக்கல்கள் குறித்து ஆராய்கிறார் சங்கீதா ராஜன்.
ஆண்களை பெரும்பான்மையாக கொண்ட பணிகளில் முக்கியமானதொரு பணி ஓட்டுநர் பணி. பல ஆண்டு காலமாக ஆண்களை செய்து வந்த இந்த பணியில் இன்றளவும் பெண்களின் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது. இதுபோன்ற பணிகளில் சேர பல பெண்கள் முயற்சிக்காமல் தமக்குத்தாமே ஒரு எல்லைக்கோட்டை ஏற்படுத்திக் கொள்வதாகவும், இதுபோன்ற பணிகளில் உள்ள சில நடைமுறை சிக்கல்களினாலும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதில்லை என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்தியாவில் இத்துறையில் பெண்களின் பங்கேற்பு விரிவடைந்து வருகிறது. ஆட்டோ ஓட்டுநர் தொழில் முதல் டாக்ஸி, பஸ், மெட்ரோ ரயில், விமானம் என எல்லா விதமான வாகனங்களையும் பெண்கள் ஓட்டத் தொடங்கிவிட்டனர். அதில் அவர்கள் எதிர்கொள்ளும் நடைமுறை சிக்கல்கள் தொடர்பில் அவர்களிடமே கேட்டேன். சென்னையில் அரசு மெட்ரோ ரயில் சேவையில் ரயில் ஓட்டுநராக பணிபுரியும் அம்சவேணி என்பவர் இந்த பணியை தேர்ந்தெடுக்கும் பொழுதே குடும்பத்தினர் மத்தியில் ஒரு மனத்தடை இருந்ததாக கூறுகிறார்.
இதில் ஒர்க் பண்ணும் போதும் எனக்கு, நான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணும் போது எங்கள் வீட்டில் சொன்னதும் டெல்லியில தான் போய் ட்ரைனிங் எடுக்கணும்னு சொன்னோடனே எங்கள் அப்பாவும் கொஞ்சம் பயந்தாங்க. இது வரைக்கும் நான் விட்டு விட்டு எங்கே வெளியில் போனதெல்லாம் கிடையாது. பட் அதுக்கப்புறமும் அவங்க சப்போர்ட் பண்ணதாக செஞ்சாங்க. எங்கள் அம்மாவும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பித்தாங்க. ஈவன் நாங்கள் போய் ட்ரைனிங் எடுக்கும் போதும் டெய்லியும் கால் பண்ணி அவங்க பயந்துட்டு தான் இருந்தாங்க. பட் ரிலேட்டிவ் சைட்லலாம் கூட எனக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. அவங்கெல்லாம் சொன்னாங்க, இவ்வளோ தூரம் எதுக்கு அனுப்புகிறீங்க, ஒரு பொண்ணாக இந்த இடத்துக்குலாம் அனுப்பக்கூடாது அப்படின்னு நிறைய எதிர்ப்புலாம் தெரிவித்தாங்க. பட் அதையும் மீறி எங்கள் அப்பா எனக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணார்
என்றார் சென்னை மெட்ரோ ரயில் சேவையில் ரயில் ஓட்டுநராக பணிபுரியும் அம்சவேணி. குடும்பத்தினரது மனத்தடையை மீறி ஒரு ஆட்டோ ஓட்டுநராக வேண்டும் என்று முயற்சித்த சென்னையை சேர்ந்த ஆண்டாளுக்கு ஓட்டுவதற்கு ஆட்டோ கிடைப்பது சிரமமாக இருந்ததாம்.
வாடகைக்கு வண்டி வந்து யாருமே லேடிஸ்க்கு நம்பி தரமாட்டாங்க, ஒருத்தர் கூட தரமாட்டாங்க. பெண்கள்னாவே பயப்படுவாங்க, அவங்க செய்வாங்களா. நான் எத்தனையோ இடத்துல போய் வண்டி கேட்டேன். நான் கேட்டதுக்கு பெண்கள் ஓட்டுவீங்களா, அவங்கள நம்பி எப்படிமா தரது நாங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எப்படின்னா வண்டி எடுத்து ஓட்டணும்னு எங்கிட்ட ஒரே ஒரு சின்ன செயின் இருக்குது, அதை விற்றுட்டு ஒரு சேடுகிட்ட போய் வண்டி போட போனேன். போனால் அவரும் தரமாட்டேன்ட்டார். யாருன்னா ரெண்டு பேர் உனக்கு ஜாமீன் கொடுக்க சொல்லு அப்படின்னா, எங்கள் அம்மா கூப்பிட்டா எங்கள் அம்மா வரவே இல்லை. ஐயோ, நம்ம பரம்பரையிலேயே யாருமே ஆட்டோலாம் ஓட்டினதில்லை, நீ போகவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரே சண்டை
என்றார் சென்னையை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ஆண்டாள். இதுபோன்ற தடைகளை மீறியும் ஆட்டோ ஓட்ட தொடங்கிய பெண்களுக்கு அவர்களை தேடி வரும் வாடிக்கையாளர்களிடமிருந்தும் சரி, சக ஆண் ஓட்டுநர்களிடமிருந்தும் சரி, நல்ல வரவேற்பு இருப்பதாக கூறுகிறார் சென்னையை சேர்ந்த வேறு ஒரு ஆட்டோ ஓட்டுநர் சைலஜா.
அவங்க ரொம்ப நல்லதா வரவேற்கிறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம கொண்டு போனோம்னா சேஃபா போவோம், சேஃபா சேஃபா வந்துருவோன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு நம்ம கிட்டே இருந்துட்டே இருக்கு. அவங்க ரொம்ப எதிர்பார்க்கறாங்க நம்மள. பரவாயில்ல, நீ வந்தா அங்கே இருக்கும், எனக்கு வெளியில ஆளுங்களை விட என் பசங்களை பத்திரமா கொண்டு போவ, அது ஒரு இது இருக்கு எனக்கு. லோ லெவல்ல ஆட்டோ ஓட்டுநர்கள் நல்ல நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க எனக்கு. நான் இங்கே ஒரு ரெண்டு நிமிஷம் வண்டி இதாகி நின்னா கூட உடனே வந்து என்னக்கா வேணும், என்ன மேடம் செய்யணும், என்ன ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டு நல்லா ஹெல்ப் பண்றாங்க
என்கிறார் சைலஜா. அதே நேரம் வாகனத்தில் ஏதேனும் கோளாறு ஏற்பட்டு கடைக்கு சென்றால் பெண் போட்டுநர் என்பதால் மெக்கானிக்குகள் சிலர் அதிக கட்டணத்தை வசூலிப்பதாகவும் கூறுகிறார் சைலஜா.
மெக்கானிக்கெல்லாம் நம்ம அந்த வண்டி ஏதாவது சர்வீஸ் பண்ணணும், ஏதாவது பண்ணணும்னா ஒரு சில இடங்கள்ல சில மெக்கானிக் வந்து கொஞ்சம் நம்மளை ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க. உங்களதான என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி
என்கிறார் சைலஜா. பெண் போட்டுநர்களுக்கு என்று ஒரு தனிப்பட்ட உடை இல்லாததால் ஆண்களுக்கு வடிவமைக்கப்பட்ட உடையை அணிவது சங்கடமாக இருப்பதாக கூறுகிறார் சென்னையை சேர்ந்த பெண் டாக்ஸி ஓட்டுநரான ஜெயலட்சுமி. அத்துடன் பெண் ஓட்டுநர்களுக்கான அமைப்பு ஒன்று உருவாக்கப்படுவது அவர்களை ஊக்குவிக்கும் என்றும் அவர் கூறுகிறார்.
இப்ப வந்து கீபோர்ட் வண்டி ஓட்டுறதுனால கம்பல்சரி வந்து ஒயிட் யூனிஃபார்ம் போடணும். ஸோ பேண்ட் ஷர்ட்ன்ற போது எனக்கு வந்து கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கு. ஸோ பெண்களுக்கான ஒரு யூனிஃபார்ம் ரெடி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். சென்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பெண் ஓட்டுநர்கள் இருக்காங்க. இப்போ யார் யார் இருக்காங்க, எங்கெங்கே இருக்காங்கன்றது தெரியாது. நாங்கள் எல்லாம் சந்திக்கிற மாதிரி ஒரு குழு ஆரம்பித்து அரசாங்கமே ஒரு சங்கம் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் இன்னும் தைரியமாகவும் மனநம்பிக்கையோடு இருப்போம்
என்றார் டாக்ஸி ஓட்டுநர் ஜெயலக்ஷ்மி. இவர்கள் விவரிக்கின்ற யதார்த்த சிக்கல்களை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் போது ஆட்டோ தொடங்கி விமானம் வரையில் சகல வாகனங்களையும் ஓட்டும் பணியில் அதிகம் பெண்களை காணும் நாள் நிச்சயம் வரும் என்று நம்பலாம்.
நாளை சந்திப்போம். வணக்கம்.